ஹனரபிள் சிறிநேச்சன்.
இன்றைய விவாத விடயதானங்களாக நகர திட்டமிடல், நீர்வளங்கள் அமைச்சு, பிராந்திய அபிவிருத்தி அமைச்சு மற்றும் அதனோடு இணைந்ததாக மாநகர அபிவிருத்தி தொடர்பான அமைச்சுகளின் விவாத கருப்பொருள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் முதலாவதாக நகர திட்டமிடல் நீர்வளங்கள் அமைச்சு தொடர்பான விடயங்களை எனது விவாதப் பொருளாக எடுத்துக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் நீர்வளங்கள் அமைச்சு சார்ந்த விடயங்களை இந்த சபையில் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்ற வகையில் அவற்றை நான் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் அடிக்கடி நான் இந்த சபையில் கூறுகின்ற ஒரு விடயம், உன்னிச்சை என்று சொல்லப்படுகின்ற அந்த குளத்தில் இருந்து நீர் சுத்திகரிக்கப்பட்டு பல தொலைதூரங்களுக்கு அந்த நீர் காவு கொள்ளப்பட்டு செல்லுகின்றது. அதாவது தொலைதூரங்களுக்கு அந்த குளத்திலிருந்து நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த உன்னிச்சை கிராமத்தை அண்டிய, உன்னிச்சை உட்பட அந்த உன்னிச்சை கிராமங்களுக்கு அண்டிய இடங்களுக்கு இதுவரை நீர் வழங்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் குறிப்பாக மண்முனை மேற்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த உன்னிச்சை கிராமம் இருக்கின்ற அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் உன்னிச்சை, நெல்லூர், மணிபுரம், ஆய்த்தியமலை, நெடியமடு, பாவற்கொடிச்சேனை, பன்சேனை, காஞ்சிரங்குடா, கரையாக்கந்தீவு, கொத்தியாபுலை போன்ற அந்த உன்னிச்சை குளத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் நீர், அதாவது குடிநீர் வழங்கப்படவில்லை என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைவிட ஏறாவூர் பற்று என்று சொல்லி பதுளை வீதியில் அமைந்துள்ள கிராமங்கள், கொடுவாமடு கிராமத்திலிருந்து புல்லுமலை இருக்கின்ற கிராமங்களுக்கும் இதுவரை குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. அதேவேளை இந்த கிராமங்களிலிருந்து 50, 60, 70 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள கிராமங்களுக்கு இந்த குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தங்களது பிரதேசத்தில் காணப்படுகின்ற அந்த நீர்வளம் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீர் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற விடயத்தில் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள். இதனோடு நாங்கள் 3 தடவை இந்த கருத்தினை இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் மூலமாக நாங்கள் தந்திருக்கின்றோம். அண்மையில் கூட நான் இந்த நீர் வழங்கல் வடிகால் சபைக்கு பொறுப்பாக இருக்கின்ற தவிசாளரிடம் சென்று ஒரு ப்ரொப்போசலை கொடுத்திருக்கின்றேன். அதாவது 33 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு ப்ரொப்போசல். அந்த விலையில் அவர் என்னிடம் சொல்லியிருந்தார், இது வாழைச்சேனை ப்ரொஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற சீன நாட்டின் உதவியோடு செய்யப்படுகின்ற அந்த ப்ரப்போசலோடு இது சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். அவ்வாறு சேர்க்கப்பட்டிருந்தால் வருகின்ற ஆண்டில், அதாவது 2018 அந்த கிராமங்களுக்கு குடிநீரை வழங்குகின்ற அந்த செயல்பாடு நடைபெறும் என்ற நம்பிக்கையை நான் கொண்டிருக்கின்றேன். எனவே தயவுசெய்து இன்று இதற்குள் அமைச்சர் இல்லை, பிரதி அமைச்சரும் இல்லாத ஒரு நிலையில் அதிகாரிகள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது மண்முனை மேற்கு பிரதேச செயலகம், பிரதேச செயலக பிரிவு, ஏறாவூர் பற்று பிரதேச செயலக பிரிவு, அடுத்ததாக போரதவி பற்று பிரதேச செயலக பிரிவு, மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவு, கோரளை பற்று பிரதேச செயலக பிரிவு, கோரளை பற்று தெற்கு பிரதேச செயலக பிரிவு, இந்த பிரிவுகளுக்குட்பட்ட பல கிராமங்களில் குடிநீர் இல்லாமல் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தை எங்களுடைய சிரேஷ்ட அமைச்சராக இருக்கின்ற நீர்வளங்கள் வடிகால் சபை மற்றும் நகர திட்டமிடல் அமைச்சர் இந்த முறை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலத்திலும் நான் இந்த விடயத்தை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். ஆனால் அதற்குரிய பதிலாக விடைகள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் இந்த கதைகளை நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது என்பது இந்த வேலைகள் அந்தந்த இடங்களில் நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், இந்த சேர்மன் இங்கு வந்திருப்பார் நினைக்கின்றேன். எனவே அவர் வாழைச்சேனை அந்த செயல் திட்டத்தின் மூலமாக நான் குறிப்பிட்ட அந்த பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கும் நீரை வழங்கக்கூடிய அந்த செயல்பாடு வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து முன்கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு செயலாக்கத்தினை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இதனையும் தாண்டி இந்த விடயம், நாங்கள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் கூறப்படுகின்ற விடயம், அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கு வருகின்ற போது நாங்கள் அந்த செயல் திட்டம் முடிந்து விட்டது, உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம், பாராட்டுக்களை தெரிவிக்கின்றோம் என்ற வகையில் நடைபெறுமாக இருந்தால் இது நல்லாட்சி என்பதற்கு ஒரு நல்ல சகுனமாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறிய விடயங்களை கூறிக்கொண்டிருப்பது என்பது இந்த அமைச்சுகளின் செயல்பாடுகள் மந்தகதியில் அல்லது தாமதமாக நடைபெறுகின்றது அல்லது கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றது என்பதற்குத்தான் அடையாளமாக இருக்கும். எனவே நான் நினைக்கின்றேன், இந்த குடிநீர் இல்லாமல் அல்லல் படுகின்ற இந்த மக்களுக்கு இந்த குடிநீர் வசதியினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அடிப்படையான தேவை, அவசரமான தேவை, அத்தியாவசியமான தேவை என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதேவேளை குறிப்பாக நான் சொல்லுகின்ற விடயம், ஆயித்தியமலை என்று சொல்லப்படுகின்ற யுத்த பிரதேசம், அதாவது அந்த காலத்தில் இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம், இந்த பிரதேசத்தில் அங்கிருக்கின்ற மக்கள் மலைப்பாங்கான அந்த மண் வளத்தை கொண்டிருக்கின்றபடியால் அந்த நிலத்தடி நீரை பெற முடியாமல் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே அந்த இடத்தில் ஒரு நீர்த்தாங்கியினை அமைத்து அதிலிருந்து இந்த நீர் வளங்களை செய்கின்ற போது அநேகமாக நான் சொல்லுகின்ற பிரதேசங்களுக்கெல்லாம் நீரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், அதனை செய்து வைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக வருகின்ற ஆண்டில் ஒரு நல்ல செய்தியாக இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி வைக்கின்றேன். இதைவிட நகர திட்டமிடல் அமைச்சு, அதுவும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரவுப் கைகிம் அவர்களது கையில் இருக்கின்றது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயம், அதாவது இந்த கழிவு நீரை அகற்றுகின்ற விடயம், அதாவது மட்டக்களப்பு மாநகர சபை என்பது மிகவும் நெருக்கமான குடியிருப்புகளை கொண்ட ஒரு பிரதேசம். அந்த இடத்தில் இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், அவருடைய அம்பாறை நிலவரம் பற்றி குறிப்பிட்டிருந்தார். நான் மட்டக்களப்பு மாநகர சபையில் இந்த மலக்குழிகளில் இருந்து நீர், அதாவது அந்த கழிவுகளை எடுத்துச் செல்லுகின்ற விடயத்திலும் அந்த கழிவுகளை அகற்றி விடுகின்ற விடயத்திலும் பல இடர்பாடுகள் காணப்படுகின்றன. அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருக்க முடியும், திருப்பெருந்துறை என்று சொல்லப்படுகின்ற மாநகர சபைக்கு உட்பட்ட அந்த கிராமத்தில் இந்த மனித கழிவுகள் மலக்கழிவுகளை கொண்டு சென்று ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் கொட்டுகின்ற ஒரு கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு கொட்டுகின்ற போது அந்த நீருக்குள்ளா அந்த நிலத்தடியின் ஊடாக அந்த நீர் வடிந்து சென்று பாவியில் கலந்து பாவி மாசடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவேதான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த சுவரேஜ் என்று சொல்லப்படுகின்ற கழிவு நீரினை முகாமைத்துவம் செய்கின்ற அல்லது கழிவு நீரை அகற்றுகின்ற அந்த பொறிமுறையை பயன்படுத்தி இதற்கென்று 50 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் சென்ற வரவு செலவு திட்டத்தின் போது காத்தான்குடி கிராமத்தில் இந்த சுவரேஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கழிவு நீரினை முகாமைத்துவம் செய்கின்ற அகற்றுகின்ற ஒரு பொறிமுறைக்காக பண வசதி ஒதுக்கப்பட்டிருந்தது. சந்தோஷப்படுகின்றோம், காத்தான்குடியும் ஒரு நெருக்கடியான கிராமமாக இருக்கின்றபடியால் குடி சனத்தொகை நெருக்கமாக இருக்கின்றது, எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் நெருக்கமாக வாழுகின்ற அந்த பிரதேசம், அதற்கு வழங்கியதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் காத்தான்குடியை விட ஒரு பெரிய நகரம் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட கிராமம், இதில் தமிழ் மக்கள் பெரும்பாலாக வாழுகின்ற கிராமம், அந்த இடத்திலும் கூட இந்த கழிவுநீர் பிரச்சனை என்பது அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த கழிவு நீரை ஒரு முறையான பாதுகாப்பான விதத்தில் அகற்றக்கூடிய விதத்தில் அந்த சுவரேஜ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறையினை கையாள வேண்டும், அதற்கான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலத்திலும் கூட இன்றும் கூட இந்த மனித கழிவுகள் மலக்கழிவுகள் என்பது திருப்பெருந்துறை என்று சொல்லப்படுகின்ற மக்கள் வாழுகின்ற அந்த கிராமத்தில் அவை கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து வேதனையோடு தங்களுடைய அந்த கஷ்டங்களையும் இடையூறுகளையும் தெரிவித்திருந்த போதும் கூட இப்போதும் கூட அந்த இடத்தில்தான் அந்த மனித கழிவுகள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாவி நீர் இதனால் மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் கௌரவ அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சரின் கவனத்திற்கு தருகின்றோம். எனவே இதற்குரிய ஒரு நல்ல பதிலை, மாநகர சபையின் கழிவு நீரினை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுகின்ற அந்த செயல்பாட்டிற்கு உங்களது ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். 50 ஏக்கர் காணிகள் மாநகர சபை எல்லைக்குள் இதனை செய்வதற்காக காத்து கிடக்கின்றது என்ற செய்தியையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த கட்டமாக எங்களுடைய அறிவியல் துறையிலும் பொறியியல் துறையிலும் அகன்ற அறிவுள்ள அமைச்சர், அதாவது மெகா பொலிசி போலீஸ் அந்த இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் இருக்கின்றார். மாநகர அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்தில் ஒரு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக தன்னுடைய பொறியியலாளர் என்ற வகையில் மிகவும் அனுபவம் மிக்கவர், ஆற்றல் மிக்கவர் என்ற அடிப்படையில் இந்த மாநகரங்களை அபிவிருத்தி செய்கின்ற விடயத்தில் மட்டக்களப்பிலும் ஒரு மாநகரம் ஒன்று இருக்கின்றது. மாவட்டத்திற்கு ஒரு மாநகரத்தினை அந்த அபிவிருத்தி செய்வதன் மூலமாக அல்லது அதன் தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக இலங்கை பூராகவும் இந்த மாநகரங்கள் மிகவும் அழகுபடுத்தக்கூடியதாகவும் சுற்றுலா பயணிகள் அவற்றை கண்டு களிப்பதற்காக வரக்கூடிய விதத்திலும் கூட செய்யலாம். குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அதன் பகுதியில் இயற்கையாக வாவி காணப்படுகின்றது. இந்த வாவியின் ஓரங்கள் அழகுபடுத்தப்படுகின்ற போதும் அவற்றை நாங்கள் சரியான முறையில் அபிவிருத்திக்கு உள்ளாக்கப்படுகின்ற போதும் சுற்றுலாத்துறை மூலமாக கிடைக்கின்ற வருவாய்களை கூட பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பிரதேசத்தை அண்டிய தீவுகள் காணப்படுகின்றன. எனவே இந்த மாநகர அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு உங்களுடைய அறிவியல் பூர்வமான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மட்டக்களப்பு மாநகரத்தை அண்டிய பிரதேசத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களாலான செயல்பாடுகளை முன்னெடுப்பீர்கள். ஏனென்றால் அறிவியல் பூர்வமான அறிவுள்ளவர்கள் எப்போதும் பாரபட்சம் இல்லாமல் பக்கச்சார்பு இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் என்பது எனது நம்பிக்கை. அதேவேளையில் பிராந்திய அபிவிருத்தி சம்பந்தமான அமைச்சு, குறிப்பாக இன்று எங்களுடைய அதாவது இராணுவத்துறையில் மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு அமைச்சர் காணப்படுகின்றார். இன்று அவர் குறிப்பிட்ட போது 3 மாகாணங்களின் அபிவிருத்திக்கு அவர் பொறுப்பாக இருப்பதாக எங்களுடைய ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்தை கூட அபிவிருத்தி செய்கின்ற பொறுப்பு அவரின் கீழ் வருகின்றது என்ற செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். எனவே இந்த கிழக்கு மாகாணம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இராணுவத்தோடு தொடர்பட்டு தலைமை பதவிகளை வகித்தவர் என்ற வகையில் மட்டக்களப்பில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் இராணுவ கட்டுப்பாடுள்ள ஒரு பிரதேசம், இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்று அக்காலத்தில் ஒரு 2 பிரதேசங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தன. இந்த இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்களில் அபிவிருத்தி என்பது கடந்த காலத்தில் செய்ய முடியாத நிலை அல்லது சாத்தியமற்ற ஒரு நிலை ஒன்று காணப்பட்டபடியால் அந்த அபிவிருத்திகள் செய்யப்படாமல் இருந்தன. ஆனால் இப்போது யுத்தம் முடிவடைந்து, நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தில் யுத்தம் முடிவடைந்து 2007 யுத்தம் முடிவடைந்து 10 கடந்து விட்டன. எனவே அந்த இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்கள் என்று சொல்லப்பட்ட இடங்களுக்கு இன்னும் அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. எனவே கிழக்கு மாகாண பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையிலும் கிழக்கு மாகாணமும் உங்களுடைய அபிவிருத்திக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இந்த வாவிக்கு மறுபுறமாக இருக்கின்ற அதாவது மேற்கு கரை, கிழக்கு கரை என்பது நகரத்தை அண்டிய கடலை அண்டிய பிரதேசம், வாவிக்கு அப்பால் இருக்கின்ற மேற்கு கரை என்று சொல்வது படுவான்கரை என்றும் சொல்லுவார்கள். இந்த பிரதேசம் வந்து அபிவிருத்திக்கு அப்பால்பட்ட பிரதேசமாக, அபிவிருத்தி செய்யப்படாத பிரதேசமாக இருக்கின்றன. எனவே இந்த பிரதேசத்தில் கூடுதலான அக்கறை செலுத்தி அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய விதத்திலும் அதில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை, அந்த உட்கட்டமைப்பு வசதிகளையும் மக்களின் வாழ்வாதார வசதியையும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் மூலமாக கிழக்கு மாகாணத்தில் செய்யப்படுகின்ற அபிவிருத்தி என்பது அந்த அபிவிருத்தி அடையாத பிரதேசங்களை நாடி செல்ல வேண்டும். குறிப்பாக அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்ற அபிவிருத்திகள் என்பது உண்மையில் குறிப்பிட்ட தேவையான பகுதிகளுக்கு அந்த அபிவிருத்திகள் சென்றடைவதில்லை. குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது கட்சி சார்ந்தவர்களுடைய செயற்பாட்டில் செல்லுகின்ற போது சில பகுதிகள் மேலும் மேலும் அபிவிருத்தி செய்யப்படுவதும் மிகை அபிவிருத்தி செய்யப்படுவதும் சில பகுதிகள் அப்படியே கைவிடப்படுகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே தயவு செய்து பிராந்திய அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் இந்த முறை உங்களுடைய அபிவிருத்தி பார்வை என்பது இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற இப்போது எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிரதேசமாக இருக்கின்றபடியால் 10 கடந்தும் அந்த அபிவிருத்திகளை காண முடியாமல் இருக்கின்ற இந்த பிரதேசங்களை நோக்கி உங்களுடைய அபிவிருத்தி கரம் நீள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய நீர்வளங்கள் வடிகால் சபை அமைச்சர் இல்லாதுவிட்டாலும் பிரதி அமைச்சர் டாக்டர் சுதர்ஷினி பெர்னாண்டோபுல் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவரிடமும் நான் நேரடியாக சந்தித்து கிழக்கு மாகாணத்தில் இந்த நீர்வளங்கள் சம்பந்தமான சில விடயங்களை உங்களிடம் சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த 2018 என்று சொல்வது சகல பிரதேசங்களுக்கும் நீரை, குடிநீரை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். அடுத்த முறை நான் வரவு செலவு திட்டத்திற்கு வருகின்ற போது இவற்றையெல்லாம் செய்து முடித்திருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் இந்த நீர்வளங்கள் வடிகால் அமைச்சுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதத்தில், பாராட்டுக்களை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் இந்த செயல்பாடுகளை முடித்து வைக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.
தேங்க்யூ. ஆனரபிள் எம் வேலுகுமார்.
கரு சபாபத்துமனே, அவஸ்தாவல பாக் தீமகன ஸ்தூதி வந்த வினவா. அத தினத்துல விவாதேட்ட பத்தின சங்வர்தன விசேஷம் மெகாபோலிஸ் இவகேம பஸ்நாயிர சங்வர்தன அமாத்தியான்சே இவகேம நகர சலசுமா ஜலசம்பாதன அமாத்தியான்சே சங்வர்தன பிராதேசிய சங்வர்தன அமாத்தியான்சே பிளிவந்த கருணுகீப்பையக் இதிரிபத்கர் அன்னட பலாபுரத்து வினவா. விசேஷம் மாநகரா பஸ்நாயிர சங்வர்தன அமாத்தியான்சே யட்டத்தே மே காலவக்குவானுவே விசேஷ சங்வர்தன வடபிளிவலக் ரட்டத்துள்ளதி அத்தினவா. ஏ வடகட்டியத்து இதாமத் சார்த்தகவ ஏ அமாத்தியான்சே ஆரா இதிரியட்ட கினியனவா. அப்பி தக்கா ஏ பிளிபந்தவ மே சபாவத்துல கம்மம்பில மந்திரித்துமா தடிலச விவேச்சனையாக் இதிரிபத்கரா எம அமதித்துமாட்ட ஏக்க அப்பி அத்தட்டம அப்பி ஏ பிளிபந்த அப்பே அப்பிரசாதே பலகரணுவா. விசேஷம் அப்பர் அட்டத்துல நகர சங்வர்தனிய கேனேக்க பசுகிய காலே அடால விழா திபு கால சீமாவக்க விசேஷம் மெகாபோலிஸ் மே யோஜனாவ நத்தமே சங்கல்பய இதிரிபத் கரமின் வடபிலி விளக் தன் தியத்தினுபவ அப்பி சமோம தன்னதையாக மே அத்தரத்துற மம இதிரிபத் கரன்னட்ட உற்சாகரன்னே மானோர திஸ்திரிக்கே நியோஜனேகரன மந்திரிவரையக்க அட்டியட்ட மானோர நகரே கியன்னே அப்பே ரட்டே தேவனி அக நகரே அட்டியட்ட அப்பி சலக்கனவா. விசேஷம் ஐத்தியாசிக வசியன் விசேஷ நகரையாக் ஏ வகேம பௌத்த ஜனதாவட்ட விசேஷத்வக்கதி நகரையாக் அத வினக்கொட்ட பசுகிய அவுருது விசக தியக காலயத்துல சலசுமாக் சைத்தவ சங்வர்தன கட்டயுத்தாக் எம நகரையத்துல இதிரிபத்கரப்பு நொமதி நிசாம அத வினக்கொட்ட ஏ நகரையத்துல ஜனதாவ மூணு தின கட்டலு ராசிய கட்ட மூணு தினமா விசேஷம் நகரையத்துல தீன ரத்தவான ததபதைய விசேஷ பிரஷ்னாக்கிலா தீனுவா. ஏ ஏ சமகம ஏ ஏ ஏட்ட ஏ சமக ஏ பாரவால் தீவுனுகிரீமே ஏ ஏ ரத்தவான ததபதைய அப்பி நிராகரணே கரகணீமே பிரஸ்னேட்ட அப்பி மூணதீல தீனுவா. ஏ அத்தரத்துறமும் மாம் விசேஷம் எத்தன்ட்ட எதிரிபத்கரன்னட்ட உற்சாகரன்னே மானூர நகரேகன கதாகரண கொட்ட மானூர நகரேத்துல விசேஷம் ஏ நகரே சுத்த பவித்திரகரண சனிபாராட்சக ஏ வெடபிளிவல மானூர நகரசபா வினுவேன் கரண ஜனக்கொட்டாசையாக் ஏ மானூர நகரே மாயாவக்கேன ஏ பிரதேசே ஜீவத்தினவா. ஏ மாயாவக்கேன பிரதேசிய தனட்ட அவுருது எக்கசிய பணாக்கட்ட வித்தர பெற அக்கர அயக்க பிரமாணேக்க பூமி பிரமாணேக்க லயங்காம்பர திசிய அத்தலியாக் சமக லயங்காம்பர திசலி அத்தலியாக் சமக வெசிக்கிலி அட்ட ஹத்தராக் அவுருது சீயக்கட்ட பெற ஏ பிரதேசியத்துல நிர்மாணேக்கரில் பதிஞ்சு கரவலா தீனோ மே சனிபாராட்சக கட்டயுத்து சந்தா ஊ மே மே ஜனதாவ் ஏ எத்தனை பட்டாங் அதவினக்கொட்ட ஏ மாயாவ பிரதேசியத்துல தீன நிவாச கணன எக்தாஸ் எகசிய விசியாய தக்வா நிவாச கணன வடிவிலா தீனவா. ஏத்துல அப்பி தக்கோத் சாமானியம் ஹாரதாக்கட்ட வடி பிரமாணியாக்க ஏத்துல ஜீவத்தினவா. இதுகூட ஜன சங்கீர்ணவு பிரதேசியாக் விழா தீன்னே ஏ மாயாவ பிரதேசியக்கேன் எக திசிய அத்தலியட்ட நிர்மாணே கரப்பு ஏ பிரதேசியத்துல தங்வினக்கொட்ட எக்தாசிகசிய விஷயாக்கினி பிரமாணியாக் பிரமாணியாக் நிவாஸ் பொடி நிவாச தனாகனத்தியனவா. மே மாயாவ பிரதேசிய ஜீவத்தின ஜனதாவகே இத்தாமத் அடு பாசுகம் அடு பாசுகங் அதி பிரதேசியாக் கட்டியட்ட தமா தியன்னே எதா திப்ப வெசிக்கிலி அட்ட அத்தரம தமா அதத் දෙසිය අතලියක් තියෙද්දී ඒ සාදාදුන්නු වැසිකිලි ඇට අතරම තම අද වෙනකොටත් ඒ ප්‍රදේශය තුළ තියෙන්නේ. දැන් නාගරික සැලසුම්මා ජලසම්පාදන අමාත්‍යතුමා ගරු රෞෆකින් අමාත්‍යතුමාගේ වැඩපිළිවෙලක් අනුව ඒ වැසිකිලි පද්ධතිය නවීකරණය කරමින් ඒ සඳහා නවීන ක්‍රමයකට ඒ වැඩිදියුණු කිරීමේ වැඩසටහනක් ඒ තුළ ඉදිරිපත් වෙනවා. මම මේ මෙගාපොලිස් අමාත්‍යංශයෙන් ඇමතිතුමාගෙන් මං ඉල්ලා සිටින්නේ මේ නගර සංවර්ධන සඳහා අඩු ආදායම් ලාභීන් සඳහා නිවාස තනා ගැනීමට 2020 වෙනකොට නිවාස 20000ක් තනා ගැනීමට සඳහා මිලියන 11500ක ප්‍රමාණයක් වෙන් කරලා දීලා තියෙනවා. ඒ අතරතුර මේ මානුවර නගරය අපි මානුවර නගරය අපි සංවර්ධනය කර ගැනීමට විශේෂ වූ අවධානයක් මේ මායාව ප්‍රදේශයට මේ මායාව ජනතාවට විශේෂ වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කරන්නට කියලා. පසුගිය අපි අවුරුදු 50ක විතර කාලය තුල අපි දැක්කොත් සෑම අවුරුදු 10කට සැරයක්ම මේ මායාව ප්‍රදේශයේ නිවාස ප්‍රශ්නය පිළිබඳ වැඩපිළිවෙල් ඉදිරිපත් කරනවා. නමුත් ඒ කිසිවක් ක්‍රියාත්මක වෙලා නැහැ. දැනට සභානායක හැටියට ඉන්න අපේ ඇමති ලක්ෂ්මන් කෙරියල්ල ඇමතිතුමාගේ නායකත්වයෙන් නිවාස වැඩපිළිවෙලක් පසුගිය කාලයකදී මේ තුළ ඉදිරිපත් කරා. ඒකෙත් නිවාස 32ක් පමණයි තනන්නට පුළුවන් වුණේ. ඒකත් අඩපණ වෙලා දැන් අවුරුදු 20ක් විතර කාලය වෙනවා. එහෙනම් දැන් මං හිතන්නේ සුදුසු කාලයක ඉන්නේ. ඔබතුමා මේ නගර සංවර්ධනය ශීඝ්‍රයෙන් කරගෙන යනවා. මේ නගර සංවර්ධන කරගෙන යන මේ වැඩපිළිවෙල තුළ විශේෂ අවධානය යොමු කරලා මායාව MC ප්‍රදේශය කියලා අපි ඒක හඳුනන්නේ. ඒ මායාව MC ප්‍රදේශයේ තියෙන ජනතාවගේ ඒ ජීවන මට්ටම ඒ ජනතාවගේ ඒ පාසුකම් වැඩි දියුණු කිරීමට අවශ්‍ය තට්ටු නිවාස ක්‍රමයක් ඒ තුළ ඉදිරිපත් කරන්නට ඕනේ. ඒ පිළිබඳව ඒ ජීවත් වෙන ජනතාව විසින් ඒ මායාව MC ප්‍රදේශයේ පිළිබඳ සෑම කරුණක්ම ඉදිරිපත් කරපු මේ ලියවිල්ලක් මගේ අතේ තියෙනවා. මම මේක ගරු අමාත්‍යතුමාට බාර දෙන්නම්. මේක විශේෂ අවධානයකට යොමු කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම මේ සනීපාරක්ෂක කටයුතු සඳහා මේ රට තුළ සේවය කරන සෑම පළාත් පාලන ආයතනයකම කණ්ඩායමක් ඉන්නවා. දැන් මානුවර දිස්ත්‍රික්කයේ අපි ගම්පල නගර සභාව ගත්තාම ඒ ගම්පල නගර සභාව තුළත් කුඩමාකේ කියන ප්‍රදේශයක් තියෙනවා. ඒ තුළ පවුල් 100-150ක් විතර මේ වගේ ලයන් කාමර තුළ ජීවත් වෙනවා. ඒ තුළ තියෙන ඒ අඩු පාසුකම් සහිතව අඩුම වශයෙන් වැසිකිලි, ඒ වැසිකිලි පද්ධතිවත් හරි ආකාරව ඒ නිර්මාණය වෙලා, එහෙම නැත්තම් ඒ වැසිකිලිවත් සුද්ධ පවිත්‍ර කරලා ඒ කට්ටියට ලබා දෙන්නේ නැහැ. ඒ වගේම අපි නාවලපිටිය නගර සභාව ගත්තොත් ඒ තුලත් සොයිසියාගල කියලා ප්‍රදේශයක් තියෙනවා. ඒ තුලත් මේ වගේම පවුල් 100කට වැඩි ප්‍රමාණයක් ඉතාමත් කුඩා ඉඩ ප්‍රමාණය තුළ ඉරවිලා තියෙනවා. ඒ කාර්ය නිසා මේ නගරය තුළ ඒ ජනතාවට පමණක් නෙවෙයි මුළු නගරයටම එයින් බලපෑමක් තියෙනවා කියන එකත් මම මතක් කරනවා. එහෙනම් මේ
මන්ත්‍රීතුමා කාලය අවසන්යි.
අඩු ආදායම් ලාභීන්ට නිවාස ව්‍යාපෘතිය ඉදිරිපත් කිරීමේදී මේ කරුණ ඇතුළත් කරගන්නා ලෙස මම ඉතාමත් කාරුණිකව අපේ ඇමතිතුමාගෙන් ඉල්ලා
සිටිනවා.
ගරු මන්ත්‍රීතුමාට අපි ඉතාම ස්තුතිවන්ත වෙනවා. අපේ ගරු මූලාශ්‍රනාරුදු මන්ත්‍රීතුමා දන්නවා මුළු මහනුවර නගරයේම නාගරික සැලසුමක් සකස් කරන්න ජයික ආයතනයට කටයුතු යොදලා තියෙනවා. මාර්ග තදබදයේ පිළියමක් හැටියට පිටත පාරවල් ව්‍යාප්ත කිරීම අපේ උපායමාර්ග නගර ව්‍යාපෘතිය යටතේ කෙරෙනවා. ලබන වසරේ අපි ගුඩ්ෂෙඩ් ප්‍රධාන බස් නැවතුම්පළත් දුම්රිය ස්ථානයත් නවීකාරක මධ්‍යස්ථානයක් බවට පත් කරන්න කටයුතු කරනවා. මහයියාව පිළිබඳ කාරණය සම්බන්ධයෙන් විශේෂ අමාත්‍ය කමිටුවක් තියෙනවා. ගරු සරත් අමුණුගම, ගරු මරික් සමරවික්‍රම, ගරු SP දිසානායක, ගරු සරත් පොන්සේක මැතිතුමා සහ ලක්ෂ්මන් කිරියල්ල මැතිතුමාගේ මූලිකත්වයෙන් ඒ මහයියාවේ ජනතාවට නිවාස ලබා දීම සඳහා වූ ව්‍යාපෘතිය කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කළ අනුමැතිය ලැබිලා තියෙනවා. ඒක අපේ අමාත්‍යංශයෙන්, ඒක සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාගේ නිවාස අමාත්‍යංශයෙන් කෙරෙනවා ඇති.
ස්තුතියි. Honorable K. Thurai Ratnasingam.
நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, பிராந்திய அபிவிருத்தி அமைச்சு, அபிவிருத்தி பணிப்பொறுப்பு அமைச்சு, மாநகர மற்றும் மேல்மாகாண அமைச்சு, நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு ஆகிய நான்கு அமைச்சுகளில் இன்று நடைபெறும் குழுநிலை விவாதத்தில் கலந்து உரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. மேற்படி அமைச்சுகளின் கௌரவ அமைச்சர்கள், இராஜாங்க பிரதி அமைச்சர்கள், செயலாளர்கள், அமைச்சு சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் போதாமல் இருக்கின்ற காரணத்தினாலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே, மாவட்டத்தை பொறுத்தளவிலே அதி முக்கியமான சேவையாக இருக்கின்ற நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர்களை பற்றி சில வார்த்தைகளை இங்கே விசேடமாக குறிப்பிடலாம் என கருதுகின்றேன். அமைச்சர் அவர்கள் அண்மையிலே திருவண்ணாமலை நகரத்திற்கு வந்து ஒரு நடமாடும் சேவையை நடத்தி அந்த நடமாடும் சேவையின் மூலமாக மக்களுடைய தேவைகளை அறிந்து சில தேவைகளை முயற்சி செய்வதற்கு நிறைவேற்றுவதற்காக எடுத்த முயற்சிகளுக்கு நாங்கள் முதற்கண் நான் என்னுடைய நன்றியை பாராட்ட விரும்புகின்றேன். திருவண்ணாமலை நகர அபிவிருத்தியை பொறுத்தளவிலே திருவண்ணாமலை நகரம் ஒரு இயற்கை துறைமுகத்தை கொண்டது. அத்தோடு சீனக்குடா ஒரு சிறப்பான விமான நிலையத்தையும் கொண்டது. சுற்றுலாத்துறை மையங்கள் நிறைய இருக்கின்ற ஒரு பிரதேசம். பழமையான இந்து பௌத்த ஏனைய மத தலங்களும் அங்கு உள்ள இடம். நாளாந்தம் ஏராளமான மக்கள் திருவண்ணாமலை பிரதேசத்துக்கு வந்து போகின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கின்றது. இந்த நகரத்தை பொறுத்தளவிலே ஒரு சிறிய நகரம், ஆனால் அதனுடைய அபிவிருத்தியை பொறுத்தளவிலே ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிற அப்படின்னால் அபிவிருத்தியிலே போதிய அபிவிருத்திகள் இன்னும் அங்கு எடுக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சிறு வீதிகள் இன்னும் அந்த நகரப்புறத்திலேயே மோசமான நிலை இருப்பது ஒரு கவலைக்குரியது. மற்றது வடிகான்கள், அந்த நகரத்திலே இருக்கின்ற வடிகான்கள் ஒரு பழைய காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சீரான வடிகான்களாக இல்லை. ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்கின்ற காரணத்தினாலே கழிவு நீர்கள் ஒழுங்காக வடிந்து போடக்கூடிய நிலைமையிலே இல்லை. வளைத்து வர கடல் இருக்கின்றது, ஆனால் அந்த வடிகான்கள் சீராக இல்லாத காரணத்தினாலே அந்த வடிகான்கள் மூலமாக கடலை நீர் சென்றடைய முடியாத நிலைமை இருக்கின்றது. நான் இதை பற்றி திருவண்ணாமலை பிரதேச அபிவிருத்தி சபை கூட்டத்திலே கூறிய பொழுது அங்குள்ள ஒரு சுகாதார உத்தியோகர் ஒருவர் அது நல்ல நீர்தான் டெங்கு வளரும், அசுத்தமான நீர்னாலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை முன்வைத்தார். எனக்கு அது சிரிப்பாகவும் இருந்தது. நல்ல நீரினாலே உண்டாகிற டெங்கு ஒழிக்கின்ற நேரத்திலே நகரத்தினுடைய வடிகான்களில் அசுத்த நீர் தேங்கியிருக்க வேண்டும் என்று எண்ணுவது மிகவும் வேதனைக்குரியது. ஆனப்படியே அந்த வடிகான்களை மீளமும் செப்பனிட்டு அமைத்தால் திருவண்ணாமலை நகரத்தை பொறுத்தளவிலே அந்த நகரத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டரில் கடல் இருக்குது. அப்படி வடிகாலங்கள் ஒழுங்காக இருந்தால் அந்த நகரத்திலே தேங்குகின்ற நீர் உடனடியாக கடலை சென்று அடையக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் இந்த வடிகான்களை திருத்தி அமைத்து அங்கே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். அடுத்தது நகர சுத்தத்தையும் பொறுத்தளவிலே அங்கு ஒழுங்கான முறையிலே அந்த நகரம் சுத்திகரிக்கப்படுவதில்லை. ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அனுப்படுகின்ற நிலைமைகள் ஒரு மந்தகதியிலே இருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மற்றது நீர்வளங்களை பொறுத்தளவிலே அந்த திட்டங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. இருந்தாலும் சில பகுதிகளிலே நீரை பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் அங்கு காணப்படுகின்றது. அந்த குறைபாடுகளும் கவனத்தில் எடுத்து அவர்கள் திருத்தப்பட வேண்டும். மறுது அங்குள்ள மக்களுடைய பொழுதுபோக்கு ஒரு நடைபாதை, அவருடைய ஓய்வு நேரங்களிலே நடப்பதற்குரிய ஒரு நடைபாதையை திருவண்ணாமலை நகர சபை அமைத்திருந்தது. லிங்கனார் திருவண்ணாமலை மட்டிக்களி பகுதியிலே அதற்கு எதிர்ப்பக்கமாக லிங்கனார் பகுதியிலேயும் அதே போன்ற இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலேயும் ஒரு கிலோமீட்டர் நடந்து செல்ல சென்று வரக்கூடிய ஒரு ஒரு மக்கள் நடக்கக்கூடிய ஒரு இடத்தை அமைத்து கொடுத்தால் மேலும் ஒரு ஆரோக்கியமாக அந்த மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கும். அடுத்தது நீர்வளங்களை பொறுத்தளவிலே கோமரங்கடவில் பதவி ஸ்ரீபுர முறைவேவ மூதூர் கிழக்கு பகுதிகளிலே அந்த நீர்வளங்களுடைய முயற்சிகள் மேலும் வலுப்படுத்த வேண்டியிருக்கின்றது. நான் 11 பிரதேச செயலக கூட்டங்களுக்கும் செல்லுகின்றேன். அங்கு முக்கியமாக நீர் பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக மக்களாலே எடுத்து கூறப்படுகின்றது. குறிப்பாக கோமரங்கடவில் பதவி ஸ்ரீபுர போன்ற இடங்களிலே இந்த நீரழிவு நோய் சுடுநீர் சுத்தமான குடிநீர் அருந்தாத காரணத்தினாலே மக்கள் இந்த நோயினாலே மிக கூடுதலாக பாதிக்கப்படுகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்திலே இந்த நோயினாலே கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக கோபுரம் கடவுள் இருக்கின்றது. அவர்கள் இந்த நீர் வழங்குகின்ற முறையை பற்றி பல முறை பிரதேச அபிவிருத்தி கூட்டங்களிலே எங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறார்கள். நாங்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கடிதம் மூலமும் நேரிலேயும் அறிவித்திருக்கின்றோம். அதில் உங்களுடைய கவனம் எடுக்கப்பட வேண்டும். மறுபடி மூதூர் கிழக்கு பொறுத்தளவிலே அங்கு ஒரு யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மூதூர் டிவிஷன் மூதூர் பிரதேச செயல எல்லைக்குள்ள பாட்டாளிபுரம் நல்லூர் இலக்கந்தை சூடக்குடா போன்ற இடங்கள் அந்த இடங்களிலே ஓரளவு நீர் விநியோகம் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் பல இடங்கள் விடுபட்டிருக்கிறது. அந்த பிரதேசத்திலேயும் கிணற்று வசதிகள் ஏனைய வசதிகள் இல்லாத காரணத்தினாலே மக்களும் போதிய கல்வியறிவு இல்லாத காரணத்தினாலே அங்கு மிகவும் மோசமாக இருக்கின்ற குளத்து நீர்களை ஆற்று நீரை மக்கள் பருகி நோய்வாய்ப்பட வேண்டிய ஒரு நிலைமை தொடர்கின்றது. ஆன அப்படினால் அந்த பகுதிக்கு குறைவாக விடப்பட்ட அந்த நீர் விநியோகத் திட்டத்தை மிக விரைவாக விரைவுபடுத்த வேண்டும். இதேபோன்று சூடக்குடா கிராமம் ஒரு மீள்குடியேற்றப்பட்ட கிராமம் கூனித்தீவு அந்த கிராமத்துக்கு அண்மையிலே 1 கிலோமீட்டருக்கு முன் வரையும் நீர் கொண்டு போகப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் நீர் விநியோகம் இல்லை. அந்த நீர் விநியோக திட்டத்தையும் விரைவுபடுத்த வேண்டும். அங்கு அந்த அதற்குரிய ஆயத்தங்கள் இருந்தாலும் அந்த குழாய்களை பொருத்துவதிலே சிரமம் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது உண்மை ஒரு கஷ்டமான வேலை என்றால் ஒரு மலை பாங்கான இடம் கரடமுருடான கற்களையும் கடினமான கிரவல் நிலத்தையும் கொண்டது. அந்த நிலத்திலே ஏதாவது இயந்திரம் மூலமாகத்தான் அவைகளை வெட்டி அந்த குழாய்களை பதித்து அந்த பகுதிக்கு நீர் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை அமைச்சர் அவர்கள் மிக கவனத்தில் எடுத்து அதை மிக விரைவாக செய்து கொடுக்க வேண்டும். மறுபடி நல்லூர் இலக்கந்தை சூடக்குடா போன்ற இடங்களிலே இன்று ஊடகங்கள் மூலம் எங்களுக்கு பலவிதமான விமர்சனங்கள் அங்கே ஏற்படுகின்றது. இந்த கஷ்டப்பட்ட பிரதேச மக்களை எங்களுடைய கௌரவ சம்பந்தர் ஐயா அவர்கள் கவனிப்பதில்லை, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனிக்கிறார்கள் என்ற இதை நாளாந்த ஊடகங்களிலே சில ஊடகங்கள் சென்று அவரிடத்திலே பேட்டியளித்து இங்கே ஒளிபரப்பப்படுவதை அனைவரும் அறிந்ததே. இதை நான் அமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு வந்திருக்கின்றேன். இதை ஒரு பாரிய வேலை அல்ல. அவர்கள் திரும்ப திரும்ப தங்களுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது அந்த கஷ்டங்களை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசாங்கமோ செவிசாய்க்காமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. அதனுடைய அந்த மூதூர் கிழக்கிலே மிகவும் பின்தங்கிய அந்த ஆதி குடிகளுடைய தேவைகள் கவனத்தில் எடுக்கப்பட்டு தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய மிகவும் வினயமான ஒரு வேண்டுகோள். அத்தோடு வெறுகல் பிரதேசத்திலே நீர் விநியோகம் நடைபெறுகின்றது. அதாவது பிரதான மட்டக்களப்பு திருவண்ணாமலை பிரதான பாதையினுடைய ஒரு பக்க எல்லைக்கு நீர் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த வீதியை குறுக்கறுத்து அடுத்த பகுதிக்கு நீர் விநியோகிப்பதில் சில தடைகள் இருக்கின்றது. நான் வீதி அபிவிருத்தி சபை தேசிய நீர்வளங்கள் வடிகால் சபைகளோடு கதைத்து அந்த ஒழுங்கலை செய்தாலும் கூட அந்த நீர் விநியோகம் இன்னும் நடைபெறவில்லை. ஒரு பகுதி பெருகல் பகுதியில் அந்த பிரதான வீதியிலே உள்ள ஒரு பகுதிக்கு நீர் வழங்கப்படுகின்றது. அதே வேளையில் அடுத்த பகுதியில் உள்ள மக்கள் நீர் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமையும் அங்கே தொடர்கின்றது. இதேபோன்று குச்சவெளி பிரதேசத்தில் கல்லம்பத்தை என்ற ஒரு சிறிய கிராமம் ஏறக்குறைய ஒரு 80 குடும்பங்கள் கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கிணற்று வசதியோ குடிநீர் வசதியோ இல்லை. அங்கே குழாய் கிணறுகள் ஒரு 15 பொருத்தப்பட்டு கொடுத்துருந்தது. அந்த குழாய் கிணறுகள் அத்தனையும் சேதமடைந்து நிலையிருக்கின்றது. கடந்த இந்த வறட்சியான காலத்தில் அவர்களுக்கு வவுசர் மூலமாக அங்கே தண்ணீர் அனர்த்த நிவாரணம் அமைச்சு வழங்கி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த மழையை கண்டவுடன் அந்த தண்ணீர் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு அங்கே அந்த பிரியத்தில் மழை பெய்து கிணற்றிலே தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தும் அந்த நீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நான் கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு பிரதேச செயலாளரை விசாரித்த பொழுது அவர் என்னிடத்தை குறிப்பிட்டார், அந்த அனர்த்த நிவாரண அமைச்சினால் வழங்கப்பட அந்த உதவி பணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆன அப்படினால் அவர்களுக்கு நாங்கள் நீரை வழங்க முடியாது. நான் உடனடியாக அனர்த்த நிவாரண அமைச்சு செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு அந்த மழை வந்த அந்த கிணறுகளுக்கு தண்ணீர் வரும் வரை அந்த குழாய் கிணறுகள் திருத்தும் வரையுமாவது அந்த நிதி உதவியை கொடுத்து அந்த மக்களுக்கு நீரை கொடுக்க வேண்டும். என்ற நீர் மிக முக்கியமானது. நீர் இல்லாமல் அந்த மக்கள் வாழ முடியாது. மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வாழுகின்ற அந்த மக்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்குரிய நீர் தற்காலிகமாக செய்யப்பட்டிருக்கின்ற பவுசர் மூலமாக வழங்குகின்ற நீரை வழங்குவதற்கு முக்கிய கவனம் எடுக்க வேண்டும். மறுபடி இந்த கிராமப்புறங்களில் உள்ள நீர்நிலைகள் இப்பொழுது பல பல தேவைக்காக மூடப்படுகிறத நாங்கள் பார்க்கின்றோம். மழை காலங்களிலே அந்த நீர்நிலைகள் அதில் நீர் தேங்கி நிற்கின்றது. தேங்கி நின்று நிலத்து அடிகளுக்குள்ளே சென்று ஒரு நிலத்தை ஒரு செழுமையாக்கவும் நீர் வளம் உள்ளதாகவும் ஆக்கின்றது. ஆனால் இப்பொழுது அந்த நீர்நிலைகள் பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் மூடப்படுகின்றது. அந்த நீர்நிலைகளை மூடினால் நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு பாரிய நீர் பிரச்சனை அந்த பிரியத்தில் எதிர்நோக்க வேண்டி வரும். ஏன்னா நிலத்துக்கு அடியிலே நீர் இல்லாவிட்டால் கிணற்றுகளில் நீர் புற முடியாத நிலைமை, அந்த இடங்கள் ஒரு செழிப்பில்லாத இருக்கும் நிலைமை ஏற்படும். அதனுடைய நீர்நிலைகளை மூடுவதற்கு இயற்கையாக அமைந்திருக்கின்ற ஒரு குளம் இல்லாவிட்டாலும் நீர்நிலைகளை மூடாமல் இருப்பதற்குரிய முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொள்வது ஒரு நீண்டகால ஒரு அபிவிருத்திக்கு உதவியாக இருக்கும். மற்றது என்னுடைய அமைச்சர்களிடத்திலே நான் மிகவும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த அமைச்சர்கள் சம்பந்தமாக சில திட்டங்களை அமைச்சு உயர்மட்டத்திலே திட்டுகிறீர்கள், செயல்படுகிறீர்கள். ஆனால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே நேரத்தில் சந்திக்க முடியாவிட்டாலும் மாவட்ட ரீதியிலையோ அல்லது மாகாண ரீதியிலையோ சிறு சிறு குழுக்களாக பிரிந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து அந்த மாவட்டங்களுடைய பிரச்சனைகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு இடையில் ஒரு அந்யோன்யமும் ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். எங்களும் உங்களுடைய குறைகளை எங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது நான் நினைக்கிறேன் நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இந்த அமைச்சர்கள் மட்டுமில்லை, எல்லா அமைச்சர்களிடத்திலையும் இந்த உருக்கமான வேண்டுகோளை நான் விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. கரு சுதர்சன பிள்ளை, நியோஜமத்துமிய
மூலாசனே ஹோபோன மந்திரித்துமனி பூமி ஸ்தூதி காலை வெங்கர தீம பிலிபாந்தவ மகிதானே மம மகி அமாத்தாஷே வேணுவேன் கதாக்கரன் இஸ்ல யாம் யாம் கரு மந்திரித்துமான்லாமே சபாவே கதாக்கரன கொட்ட அப்பே அமாத்தாஷிட்ட அதாலுவ பிரஷ்ன கீப்பையாக மதுக்கேருவா மத்தன கரு நலிந்த ஜாதிஸ் மெத்துமாகே பலவினி பிரஷ்னிட்ட மங்க உத்தரதுண்ணா மே கலுங்கங்கா ஆஷ்ரித வியாபிருத்திய பிலிபாந்தவ விசேஷம் இந்தியானு ரஜே நய ஆதார மத ருப்பியா பில்லியன் 28.2 பிரதிபாதன வெங்கரலா அலுத்கம மத்துகம அகலவத் ஏகாபத் ஜலயோஜன கிரமே தண்ட கிரியாத்மக வேணவா இவகேம குடாவை ஆஷ்ரித்தவ நவ துலுமுவாக் எம்னத்த இன்டேக் எக்காக் இது கிரீம ஹரஹா லவண கேட்லூட விசுந்து லபாதின பவ மங்க எத்துமாட கேவா இவகேம எத்துமா மதுக்கேருவா பிரஜாஜல டெபார்ட்மெண்ட்வே சேவேகரண ஏ 15 தினக்கே ගැටලුව පිළිබඳව ඔවුන්ගේ පෙර කාල සීමාවල් ගණනය කෙරුවේ නැහැ කියලා ඒ සියලු දෙනාම ව්‍යාපෘති යටතේ බඳවා ගත්තා අය මේ අලුතෙන් මේ ප්‍රජා ජල දෙපාර්තමේන්තුව පිහිටෙව්වන් පස්සේ ගැටලුවක් මතු වුණා 15 දිනකට මොකද ඔවුන්ගේ වයස් අවුරුදු වයස් සීමාව අවුරුදු 45 ඉක්ම වීම තුළ අවුරුදු විශ්‍රාම ලබාදීමට ඔවුන්ට හැකියාවක් ලැබෙන්නේ අඩුම ගාණ අවුරුදු 10ක සේවා කාලයක් අවශ්‍යයි. ඒ නිසා මේ අයට කොන්ත්‍රාත් පදනම යටතේ දිගටම ඒ සේවා කරන්න අවස්ථාව ලබලා දීලා තිනවා. ඒ වගේම අනුමැතිය ඉල්ලලා තිනවා මැනේජ්මන්ට් ඇන්ඩ් සර්විසස් ඩිපාර්ට්මන්ට් එකෙන්. ඒ අනුව ඒහිං ලැබෙන අනුමැතිය අනුව ඒ සුදුසුකම් තියෙන අයට පත්වීම ලබා දෙන්න කටයුතු කරනවා. නමුත් අරගොල්ලන්ට දිනන කොන්ත්‍රාත් පදනමෙන් ක්‍රියාත්මක කරන්න අවස්ථාව ලබා දීලා තියෙනවා කියන එක මතක් කරන්න ඕන. ඒ වගේම ගරු මරික්කාර මන්ත්‍රීතුමා මතු කෙරුවා කොළොන්නාව ජල ගැටලුව පිළිබඳව. ඇත්තට මේකත් ජල සම්පාදන මණ්ඩලය හඳුනාගෙන තියෙන ගැටලුවක්. දැනට ක්‍රියාත්මක වෙන අඹතලයේ වැඩි දියුණු කිරීමේ ADB AFD ව්‍යාපෘතියේ යටතේ මේ ප්‍රශ්නයට විසඳුම් ලබා දෙන්න කටයුතු කරන බව කියන්න ඕනේ. දැනට කොන්ත්‍රාත් එක පිරිනමලා තියෙනවා. අවශ්‍ය කරන නල සැපයුම් ඇනවුම් කරලා තියෙනවා. මේ ව්‍යාපෘතිය අවසන් වූ වහාම ඒ පීඩනය අඩු වෙලා ඒ වතුර සීමා කිරීමේ ගැටලුවට ස්ථිර විසඳුම ලබා දෙන්න පුළුවන් වෙන බව මම මතක් කරන්න ඕන. ඒ වගේම විශේෂයෙන්ම ගම්පහ දිස්ත්‍රික්කයටත් අදාළ අත්තනගලු ඔය ව්‍යාපෘතිය පිළිබඳව ගරු අනුර දිසානායක මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නයක් මත කෙරුවා. ඇත්තටම මේ කැබිනට් අනුමැතිය මේ ව්‍යාපෘතිය සඳහා දීලා තියෙන්නේ චීන ණය ආධාරය යටතේ 21/7/2010. ඒ අනුව ඒ කැබිනට් අනුමැතිය අනුව චයින නැෂනල් මෙෂිනරි ඇන්ඩ් ඉක්විප්මන්ට් ඉම්පෝර්ට් ඇන්ඩ් එක්ස්පෝර්ට් කෝපරේෂන් එකට හරි ඒ වගේ සුදුසුකම් තියෙන ආයතනයකට මේ තාක්ෂණික සහ මුල්‍යමය මේ ප්‍රපෝසල් ඉදිරිපත් කරන්න කියලා තියෙනවා. මේ වාර්තාව මම මේ ගම්පහ අත්තනගල්ල මිනුවන්ගොඩ ඒකාබද්ධ ජල ව්‍යාපෘතියට අදාළව මේ ඩොකියුමන්ට් එක මම සභාගත කරනවා. මේකේ විස්තර සඳහන් කරලා තියෙනවා. ඒ වගේම කැබිනට් අනුමැතියකින් තමයි මේ ආයතනයට ලබලා දීලා තියෙන්නේ. ඊට පස්සේ රජය වෙනස් වීමෙන් පස්සෙත් ආර්ථික කොමිසම මේ කමිටුවෙන් මේ ගැන හොයලා බලලා ඒ සියලුම අනුමැතියත් එක්ක තමයි මේ ව්‍යාපෘතිය ප්‍රදානය කරලා තියෙන්නේ කියන එක මතක් කරන්න ඕන. විශේෂයෙන්ම ඉංජිනේරු එස්තමේන්තුවයි ඒ ව්‍යාපෘතිය අතර වෙනසක් තියෙනවා කියලා කෙනා මේ ඉංජිනේරු එස්තමේන්තුවේ ඉතාමත්ම මූලික අවස්ථාවලදී ඒ ඇස්තමේන්තු කරලා ඒ සැලැස්ම අනුමත කරවාගෙන කාලයක් යනවා ටෙන්ඩර් ප්‍රදානය කරනකොට. ඒ අතර කාලය තුළ මිල ගණන් ඒ වර්තමාන හරියන විදිහට සැසඳීමේදී ඒවා වෙනස්කම් ඇති වෙන බව තමයි කියන්න තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා ඒ ගැනත් මතක් කරමින් ඒ වගේම මම නැගෙනහිර පළාතේ තියෙන ගැටලු ගැන මම විශේෂයෙන් කතා කරන්නේ නැහැ. මොකද මගේ අමාත්‍යතුමා ගරු රවුෆ් හකින් ඇමතුමා ඒ පිළිබඳව දීර්ඝ වශයෙන් කතා කරයි. නමුත් එක කාරණයක් කියන්න ඕනේ. ගරු මන්ත්‍රීතුමා කිව්වා මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ මඩකලපු මහනගර සභාවට අදාළව අප ජල ව්‍යාපෘතියක් අවශ්‍යතාවය මතුවෙනවා කියලා. ඇත්තටම මේ ව්‍යාපෘතිය සකස් කරලා ජාතික මේ නැෂනල් ප්ලෑනිං ඩිවිෂන් එකට ඩිපාර්ට්මන්ට් එක යවලා තියෙනවා. සර් මේ ගැනත් අපේ අමාත්‍යංශය අවධානය යොමු කරලා තියෙන බව මතක් කරන්න ඕන. නගර සැලසුම් සහ ජල සම්පාදන අමාත්‍යංශයේ ඇත්තටම ප්‍රධාන ආයතන තුනක් තියෙනවා. ජල සම්පාදන සහ ජලාපවාහන මණ්ඩලය, ඒ වගේම ප්‍රජාජල දෙපාර්තමේන්තුව, සනීප ආරක්ෂාව පිළිබඳව කලාපීය මධ්‍යස්ථාන, ඒ වගේම විශේෂ ව්‍යාපෘති දෙකක් අපේ අමාත්‍යංශය යටතේ ක්‍රියාත්මක වෙනවා. ජල සම්පාදන සහ සනීප ආරක්ෂාව වැඩි දියුණු කිරීමේ ව්‍යාපෘතිය, ඒ වගේම චීන ශ්‍රී ලංකා සහයෝගිතා පර්යේෂණ ව්‍යාපෘතිය. විශේෂයෙන්ම අපේ අමාත්‍යංශයේ වගකීම තමයි කුඩා නගර සැලසුම් කිරීම, අදාළව ජල සම්පාදනය, සනීප ආරක්ෂාවට අදාළව ප්‍රතිපත්තීන්, ඒ වැඩසටහන්, ව්‍යාපෘති හදන්න, ඒවා අධීක්ෂණය කරන්න, ඇගෙයිම් කරලා බලන්න, පසු විපරම් කරලා බලන්න. මදින විශාල කාර්යභාරයක් කරන මේ රටේ ජනතාවගේ ජීවිතවල ඉතාමත්ම කිට්ටු මූලික අවශ්‍යතාවයක් වෙලා තිබිච්ච මේ සේවාවන් සපයන ජනතාවගේ නිරෝගීකම ආරක්ෂා කරනවා වගේම ජනතාව සතුටින් තියන්න හැමෙලෙම කටයුතු කරන අමාත්‍යාංශයක් කියන එක මම මතක් කරන්න ඕන. විශේෂයෙන්ම 2020 වෙනකොට අපි බලාපොරොත්තු වෙනවා සැමට සුරක්ෂිත පානීය ජලය සැපීම නල මගින් 60% ජනගහනයකට ලබා දෙන්න. ඒ වගේම හඳුනා නොගත් වකුගඩු රෝගය නිසා අපි දන්නවා විශාල ජනතාවක් පීඩා විඳිනවා. ඒ සියලුම අය සඳහා සුරක්ෂිත පානීය ජලය ලබා දෙන්න. ඒ වගේම වරේ ජලයේ ගුණාත්මක භාවය 100%ක් තහවුරු කරන්න. මොකද අද රටක් දියුණු වෙනකොට විශේෂයෙන්ම ජනතාවත් ඉල්ලා සිටින්නේ ගුණාත්මක පානීය ජලය ලබා දෙන්න කියලා. ඒකත් අපේ එක ඉලක්කයක්. වගේම තමයි රටේ ආර්ථික දියුණුවට විශාල වශයෙන් කර්මාන්ත ක්ෂේත්‍රය සඳහා අවශ්‍ය ජලයේ 100%ක්ම සපයන්න ඒ වගේම ජල සැපයුම් සේවාවන් කාර්යක්ෂම කරන්න ආයතනික ක්‍රියාකාරීත්වය ඇති කරන්න 100%ක් සනීප ආරක්ෂක පහසුකම් තහවුරු කරන්න ඒ වගේම තමයි නල මලාපවන පහසුකම් 103.3ක් දක්වා නැංවීම දැනට ජල සම්පාදන හා ජලාපවන මණ්ඩලයේ දැනට ව්‍යාපෘතින් 62ක් ක්‍රියාත්මක වෙනවා වැඩ අවසන් ව්‍යාපෘති 7ක මම මේවා දීර්ඝ වශයෙන් කතා කරන්න නැහැ අපේ ගරු ඇමතුමයි පිළිබඳ දීර්ඝ වශයෙන් කතා කරයි 2017 අවසන් වෙනකොට අවසන් කරන්න බල නියමිතයි ව්‍යාපෘති 6ක් 2017න් පසුවත් ඉදිරියට ක්‍රියාත්මක කරන්න තව 4ක් තියෙනවා අලුත් ව්‍යාපෘති 8ක් අලුතෙන් පටන් ගන්න තව 10ක් ඒ වගේම මේ ජලය කියන එක හැමදාම අවශ්‍යතාවය වැඩි වෙමින් පවතිනවා ඒ වගේම අපිට තියෙනවා ලොකු ගැටලුවක් පවතින කාලගුණික විපර්යාසයට මුහුණ දෙන්න ජල සම්පත ලෝකෙම තියෙන ජලයෙන් 2.5ක් තමයි බොන්න සුදුසු ඒ තුලත් අපිට කාලගුණයේ හරස් වීම තුළ අපි නොයෙකුත් අර්බුදවලට මුහුණ දෙනවා විශේෂයෙන්ම අපි දැනට 87.8%කට තමයි ආරක්ෂිත පානීය ජලය සපයන්නේ ඒකෙන් 48.4%ක් තමයි නල මගින් ජල සම්පාදන මණ්ඩලයේ ඒකෙන් 36%ක් සපයනවා ඉතුරු 111ක් 12ක් වගේ ප්‍රතිශතයක් ප්‍රජා ජල දෙපාර්තමේන්තුවේ තියෙන ප්‍රජා මූල සංවිධාන හරහා කුඩා ග්‍රාමීය ව්‍යාපෘති හරහා ක්‍රියාත්මක වෙනවා ඊළඟට 136ක් විතර ආරක්ෂිත ලිංගවලිනුත් 103ක් නලලින් 0.05 වැසි ජලය හරහා ලබා ගන්න කටයුතු කරනවා හැබැයි මේ රටේ ඉන්න 11.5% ප්‍රතිශතයක් ජනතාව ආරක්ෂිත පානීය ජලයකට ළඟා කරගන්න නැති ගැටලු තියෙන ප්‍රදේශ මං හිතන්නේ මේ ගැනත් අපේ අවධානය ප්‍රමුඛතාවය අපේ අමාත්‍යාංශයේත් විශේෂයෙන්ම ජල සම්පාදන මණ්ඩලයේත් ප්‍රජා ජල දෙපාර්තමේන්තුවේත් යොමු වෙලා තියෙන බව මතක් කරන්න ඕන විශේෂයෙන්ම සනීප ආරක්ෂක පහසුකම් ගැන කතා කරනකොට අපි බොහොම දියුණු රටක් 98.5%කට සනීප ආරක්ෂක පහසුකම් තියෙනවා හැබැයි මේ රටේ ජනගහනයේ 101.5%ක් වැසිකිලි භාවිතා කරන්නේ නැහැ ජනගහනයක් හැටියට 103කට ආසන්න ජනගහනයක් පවුල් හැටියට ගත්තොත් 63,000ක විතර ජනගහනයකට සනීප ආරක්ෂක පහසුකම් නැහැ හැබැයි අද අපි හොඟක් ඉදිරියෙන් ඉන්නවා අද බෝවන රෝග ගත්තත් අපේ හුඟක් පාන්නේ වෙලා තිනවා අපේ මේ තියෙන හොඳ ඉලක්ක සැපරීම තුළ අපේ අමාත්‍යාංශයේ විශේෂයෙන් ජල සම්පාදන සහ ජලාපවහන මණ්ඩලයේ සනීප ආරක්ෂක පහසුකම් ප්‍රධාන නගර ගත්තම මිලියනයකට ආසන්න මිලියනයකුත් 33,000ක ජනගහනයකට ආවරණය වෙනවා නල මගින් මලාපවහන පද්ධතියක් හරහා මේ බැහැර කරලා ඒවා ප්‍රතිකාර කරලා බැහැර කරනවා විශේෂයෙන්ම මහකොළඹ දෙහිවල ගල්කෙස්ස කොළොන්නාව වගේ ඉන්න ජනගහනයේ 43.9%කට මේ සනීප ආරක්ෂක පහසුකම් සැපයනවා මීට අමතරව කතරගම හික්කඩුව රත්මලාන මොරටුව ජායල ඒකල වගේ ප්‍රදේශවලත් ඉන්න ජනතාවට ජනගහනයේ කොටසකට මේ සනීප ආරක්ෂක පහසුකම් සැපයලා තියෙනවා ඒ වගේම නිවාස ව්‍යාපෘති 8කට සොයිසපුර මත්තේගම ජයවඩනගම මද්දුමගේවත්ත රද්දොළුගම හන්තාන රෝයල් පාක් කුරුමිණියවත්ත කියන ඒ නිවාස ව්‍යාපෘතිවල අයටත් මේ මලාපවහන පද්ධති හරහා ඒ පහසුකම් සපයලා තිනවා 29,463ක ජනගහනයකට සම්බන්ධතා 7,015ක් තියෙනවා ඒ වගේම මේ රටේ තියෙන ප්‍රධාන ආර්ථික මධ්‍යස්ථාන 11ටත් මේ නල මගින් මලාපවහන පද්ධතියක් හරහා සනීප ආරක්ෂක සේවාවන් සපයලා තියෙනවා අමතරව දැනට ක්‍රියාත්මක වෙනවා සනීප ආරක්ෂක ව්‍යාපෘති 8ක් 572,000ක ජනගහනයක් ආවරණය වෙන පරිදි විශේෂයෙන්ම නුවර ප්‍රදේශයේ ඒ වගේම ජායල ඒකල රත්මලාන මොරටුව ඊළඟට ගෝලීය සහයෝගිතා ව්‍යාපෘතිය හරහා තව ව්‍යාපෘතියක් විශාල් කුරුණෑගල කතරගම විශාල් කොළඹ ඒ වගේම පුංචි නගර සඳහා සනීප ආරක්ෂක සහ සෞඛ්‍ය යන ව්‍යාපෘති යටතේ මේවා ක්‍රියාත්මක වෙනවා. ඉතින් ඒ වගේම තමයි මම විශ්වාස කරනවා දැන් අපේ රටේ තියෙන දැවැන්ත සංවර්ධනයත් එක්ක මහල් නිවාස ඉදි වෙනවා මේ මහල් නිවාස වලටත් අපි යෝජනා කරලා පළාත් පාලන ආයතන වලට අපි ඉල්ලීමක් කරන්න ඕන මේ නල මගින් ඒ කියන්නේ මලාපවහන පද්ධති ස්ථාපිත කිරීමේ වැදගත්කම ඒ වගේම තමයි අපජලය නැවත පිරිපහදු කරලා ඒ ජල මූලාශ්‍රවට එකතු කිරීම වගේ ඒ අලුත් මං හිතන්නේ කොන්දේසි දානවන මං හිතන්නේ එකත් හොඳයි කියලා මම හිතනවා ඒ වගේම නව සනීප ආරක්ෂක ව්‍යාපෘති 7ක් ජලාපවන හා ජල ජල සම්පාදන සහ ජලාපවන මණ්ඩලයෙන් ක්‍රියාත්මක වෙනවා. 112,680ක සම්බන්ධතා දෙන්න බලාපොරොත්තු වෙන විශේෂම ජයවර්ධනපුරය කෝට්ටේ ඉලක්ක කරගෙන හම්බන්තොට කාත්තංකුඩි ප්‍රදේශය මහරගම සහ බොරලැස්ගම හලාවත පුත්තලම දෙහිවල හා ගල්කිස්ස මලාපවහන පද්ධතිය පුළුල් කිරීමේ ව්‍යාපෘති යටතේ දැනට ක්‍රියාත්මක වෙන බව අපි කියන්න ඕනේ. ඒ වගේම දැනට ක්‍රියාත්මක කිරීමට යෝජනා වෙලා තිනවා මඩකලපුව, බදුල්ල, අනුරාධපුර, ගම්පහ, රත්මලාන සහ මොරටුව, ජායල, ඒකල, දෙවන අදියර වගේම මාතර නගරයේ අදාළව ව්‍යාපෘති මේ හරහා 78,190ක සම්බන්ධතා ලබා දීමට බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම තමයි අපේ තියෙනවා දකුණු ආසියාතික සමුළුව මේ සනීප ආරක්ෂාව පිළිබඳව ඒ හරහත් රටේම වැසිකිලි නොමැති අය සඳහා වැසිකිලි ඉදිකිරීමට කටයුතු කරගෙන යනවා. විශේෂයෙන්ම මේ අවුරුද්ද තුළ පවුල් 1250කට අවශ්‍ය මුල්‍යමය ප්‍රතිපාදන විශේෂම අධ්‍යයන 3කින් 30,000 ගානේ ලබා දීලා තියෙනවා. ඊට අමතරව ලෝක බැංකු ව්‍යාපෘති යටතේ Water and Sanitation Improvement Project එක යටතේ 35,000ක් විශේෂයෙන්ම දිස්ත්‍රික්ක 7ක් ඉලක්ක කරගෙන අධ්‍යයන 3කින් 35,000ක මුදලක් ලබා දෙනවා ඒ අවශ්‍ය කරන වැසිකිලි හදන්න. මම හිතන්නේ ඉතාමත්ම හොඳ වැඩසටහනක් හැටියට අපි දකිනවා. ඒ වගේම තමයි අපි 12%ක් ජනතාවට පානීය ජලය ලබා දෙන්නේ අපේ ප්‍රජාජල දෙපාර්තමේන්තුව හරහා. මේකේ ප්‍රධාන කාර්යයන් වෙන්නේ සියලුම ග්‍රාමීය ජනතාව සඳහා ඒ ප්‍රජාවගේ සහභාගිත්වයේ ඇතිව පිරිසිදු හා ප්‍රමාණවත් පානීය ජලය සැපයීමත්, මූලික සෞඛ්‍ය පහසුකම් සැපයීම, ඒ වගේම ප්‍රජාමූල සංවිධානවල හොඳ මූල්‍ය පාලනයක්, කළමනාකරණයක් ඇතුළු පානනය විධිමත් කිරීම, ඒ වගේම ග්‍රාමීය ජල සම්පාදන ක්ෂේත්‍රයේ නියුතු, ඒ වගේම මේ ක්ෂේත්‍රයට සම්බන්ධතා ඇති අනිකුත් ආයතන හා සංවිධානයේ සියලුම දේවල් සම්බන්ධීකරණය කරන එක, ජල මූලාශ්‍ර සංරක්ෂණය කරන්න, ජල පෝෂිත ප්‍රදේශ සුරක්ෂිත කිරීමේ යාන්ත්‍රණයක් ඇති කිරීම, ඒ වගේම තමයි ග්‍රාමීය ජල ක්ෂේත්‍රයට අවශ්‍ය අලුත් පර්යේෂණ ආරම්භ කරන්න. මතන අපේ මේ වෙනකොට ජාතික ජල ප්‍රජාජල දෙපාර්තමේන්තුව යටතේ ප්‍රජාජල සංවිධාන 4,174ක් හඳුනාගෙන තියෙනවා. එයින් 3,723ක් දෙපාර්තමේන්තුව යටතේ ලියාපදිංචි වෙලා තියෙනවා. පවුල් 592,009කට ප්‍රතිලාභ දෙනවා. මෙම ප්‍රජාමූල සංවිධාන බලගැන්වන්න, නියාමනය කරන යාන්ත්‍රණයක් හදන්න ඒ අවශ්‍ය යෝජනා සම්බන්ධව කැබිනට් මණ්ඩල සංදේශය ඉදිරිපත් කරලා අපේ ගරු ඇමැතිතුමා, ගරු රවුෆ් හකින් ඇමැතිතුමා ඒ හරහා අනුමැතිය ලබාගෙන දිස්ත්‍රික් ලේකම්වරු, ප්‍රාදේශීය ලේකම්වරු ඇතුළු රාජ්‍ය නිලධාරීන් වලටත් ඒ අවශ්‍ය කරන උපදෙස් දීලා තියෙන විශේෂයෙන්ම ව්‍යවස්ථාවක් හදන්නේ කොහොමද, එහි අඩංගු විය යුතු කරුණු විශේෂයෙන්ම නිලධාරී මණ්ඩලයේ, ඒ නිලධාරී මණ්ඩලයේ විශේෂයෙන්ම භාණ්ඩාගාරික තනතුර විශේෂ හේතුවක් නොමැතිනම් අනිවාර්යෙන් කාන්තාවක් සඳහා ලබා දෙන්න කියන පණිවිඩේ, ඒ වගේම පාලක මණ්ඩලයෙන් 50%ක් කාන්තාව පත් කරන්න කියන උපදෙස් ලබා දීලා තියෙනවා. අපි සතුටුයි මේ ප්‍රජාජල ව්‍යාපෘති හරහා විතාමත්ම සාර්ථකව ගම් මට්ටමේ තමුන්ගේ ජල අවශ්‍යතා ටික පාලනය කරගෙන, ජල කළමනාකරණය කරගෙන, ජලය සපයන එක, ඒ ජල පද්ධති නඩත්තු කරන එක, ජලය පිරිපහදු කරන එක, ඒ සියලුම දේවල් අද ප්‍රජානායකත්වයෙන් අද ගම්මානවල සිද්ධ කරනවා. ඒ වගේම අපි සතුටුයි විශේෂයෙන් අපේ ඇමැතිතුමාගේ මැදිහත්වීමෙන් මේ ප්‍රජාමූල සංවිධාන බලගන්නන්න සුපැන් ප්‍රජාශක්ති සහන ණය යෝජනා ක්‍රමයක් ආරම්භ කරන්න ගරු ඇමැතිතුමා සාකච්ඡා කළා තියෙනවා ලෝක බැංකු නියෝජිතයන් සමග. මම හිතන්නේ මේ හරහා කෙලින්ම ඍජුව මේ ප්‍රජාමූල සංවිධානවලට ඒ අවශ්‍ය කරන ණය පහසුකම් අරගෙන තමුන්ගේ ප්‍රජාමූල සංවිධානය විධිමත් කරන්න, ශක්තිමත් කරන්න, අඩුපාඩු ටික සකස් කරගන්න එයින් හැකියාව ලැබෙන බව අපි මතක් කරන්න ඕන. ඒ වගේම තමයි අපි බලාපොරොත්තු වෙනවා මේ ප්‍රජාමූල සංවිධානවල මීට වඩා ගමට අවශ්‍ය කරන සේවාවක් ලබා දෙන්න. විශේෂයෙන්ම අපි සොඳුරු ගම්මාන සංකල්පයේ යටතේ මේ ගමේ ඉන්න ගමේ නායකත්වය හරහා ගම බලගන්නවන්න, ජනතාව බලගන්නන, ප්‍රජාව බලගන්නන විශේෂයෙන්ම අපි වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරන බව අපි මතක් කරන්න ඕන. විශේෂයෙන්ම අර මං කලින් කිව්වා වගේ වතුර කියන එක අපි ආරක්ෂා කරන්න ඕන. මොකද මේ සීමිත ජල සම්පත විශේෂයෙන් ජල මූලාශ්‍ර ආරක්ෂා කරගන්න, විශේෂයෙන්ම පරිසරය ආරක්ෂා කරගන්න, අද පරිසරය ආරක්ෂා නොකර ගැනීම තුළ අද කාලගුණික විපර්යාස සිද්ධ වෙලා වහින කාලට වහින්නේ නැහැ. සමහර වෙලට අද දැන් වහිනවා සුලි කුණාටු ඇවිල්ලා ජන ජීවිතේ අඩාල වෙනවා. ඒ නිසා පරිසරය ආරක්ෂා කරගන්න ඒ වගේම අපි දකිනවා කැලෑව බොහෝ තැන්වලද ගස් හිටවන්නේ, ගස් ටික කපනවා. අද වනගහණය අඩුවීම තුළ අද අපේ කාලගුණික විපර්යාසයට තදින් බලපාලා තියෙන නිසා මේ ප්‍රජාමූල සංවිධාන හරහා ගස් හිටවල ඒ හරහා පරිසරය ආරක්ෂා කරගන්න, ඒ වගේම විශේෂම කාන්තාව සවි බල ගැනීම. මේ ප්‍රජාමූල සංවිධානයේ බොහෝ විට නායකත්වය ගන්න කාන්තාව, අද මේ රටේ ජනගහණය වැඩිපුර ඉන්නේ කාන්තාව. ඒ නිසා මේ කාන්තාව සවි බල ගන්නල ඒ තුලින් කාන්තාවට ග්‍රාමීය නායකත්වය ගන්න, ඒ වගේම කාන්තාව හරහා ගෘහ කළමනාකරණය, ආර්ථික කළමනාකරණය ශක්තිමත් කරන්න, ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය අඩු කරන්න. මොකද අපි ප්‍රජාමූල සංවිධානවල නියෝජිතවරු ගෙනල්ලා ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන් ගැන කතා කරනකොට විශේෂයෙන්ම ඔවුන් කිව්වේ මත් උවදුර පානය කරන්න උදව් කරන්න, ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය පානය කරන්න අවශ්‍ය කරන සහයෝගය දෙන්න, ඒ වගේම ළමා ආරක්ෂාව, මුල් ළමාවිය රැකවරණය, වැඩිහිටි සුබසාධනය, ඒ වගේම ගෙවල්වල ඒ වගේම ඒ ග්‍රාමීය ජනතාවගේ සෞඛ්‍ය නගා හිටවන වැඩසටහන්, විශේෂයෙන්ම තමුන්ගේ තියෙන හොඳ ආකල්ප හුරු පුරුදු වෙනස් කරගෙන නිරෝගී දිවි පෙවතක් ගත කරන්න පුළුවන් හොඳ සමාජයක් බිහි කරන එක තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේ සොඳුරු ගම්මාන තුළින්. ඒ වගේම ඔවුන්ට මේ වතුර සහ සනීප ආරක්ෂාව ගමේ පාලනය කරන අයට කසල කළමනාකරණය පිළිබඳ පුහුණුවක් ලබා දීලා විධිමත් විදිහට කසල බැහැර කරන්න, ඒ වගේම දිරණ කසල එකතු කරලා පොහොර හදලා ගෙවතු වගාව ප්‍රචලිත කිරීම තුළින් තමුන්ගේ ආහාර සුරක්ෂිතභාවය වැඩි දියුණු කිරීම වගේ හොඳ වැඩසටහන් මේ ප්‍රජාමූල සංවිධාන හරහා ක්‍රියාත්මක කරන්නත් අපි කටයුතු කරනවා. මොකද විශාල ජනගහනය, ලක්ෂ පහක ජනගහනයක් අපිට හැකියාව ලැබෙනවා මේ හරහා අපිට ඉලක්ක කරගන්න. ඒ වගේම තමයි මේ ප්‍රජාමූල සංවිධාන බලසතු කරන්න දැනට යෝජනා කරලා තියෙනවා ප්‍රාදේශීය දිස්ත්‍රික්ක පළාත් සහ වල ප්‍රජාමූල සංවිධාන සංසඳ ඇති කරලා සුපෙන් ප්‍රජා අභිමාන ජාතික සංසද සමුළුවක් පැවැත්වීමටත් අපි මේ ප්‍රජාමූල සංවිධාන හරහා ඉදිරියේදී කටයුතු කරන බව අපි මතක් කරන්න ඕන. හැබැයි මේ ප්‍රජාමූල දෙපාර්තමේන්තුවේ, ප්‍රජාජාල දෙපාර්තමේන්තුවේ ලැබිලා තියෙන මිලියන 200ක් වගේ මුදල ප්‍රමාණවත් නැහැ. මොකද විශාල ග්‍රාමීය ජනතාවකට අපි සේවාව සපයන්නේ. ඒ වගේම මේ ගැටලු තියෙනවා මේ ප්‍රජාමූල සංවිධාන විශේෂයෙන්ම අවුරුද්ද පුරාට තදබල අයහපත් කාලගුණික තත්ත්වය මත දවස් 365ම ජලය සැපීමේ ගැටලුවක් තියෙනවා. සමහර ජලයේ ගුණාත්මක භාවයේ ගැටලු තියෙනවා. ඒ නිසා ඔවුන්ට මේ සඳහා අවශ්‍ය කරන පිරිපහදු යන්ත්‍ර ලබා දෙන්න අපිට මම හිතන්නේ මීට වඩා ප්‍රතිපාදන ලැබෙනවා නම් හුඟක් හොඳයි කියලා අපි මේ අවස්ථාවේදී මතක් කරන්න ඕන. ඒ වගේම තමයි අපි විශේෂයෙන්ම මතක් කරන්න ඕන ඊළඟ අපේ අමාත්‍යාංශ හරහා ක්‍රියාත්මක වෙන ලෝක බැංකු ආධාර ලබන ජල සම්පාදන සහ සනීප ආරක්ෂාව වැඩි දියුණු කිරීමේ වැඩසටහන ඉතාමත්ම හොඳ වැඩසටහනක්. දිස්ත්‍රික්ක 7ක මේ වැඩසටහන ක්‍රියාත්මක වෙනවා. 2016 වසර සිට අපේ බලාපොරොත්තුව දැන් තියෙන ජල නල මගින් ජලය ලබා දීමේ ප්‍රතිශතය 2020 වෙනකොට 60%ක් දක්වා වැඩි කරන්න මේ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක වෙන්නේ. විශේෂයෙන්ම උතුරු පළාතේ මුලතේවි කිලිනොච්චු දිස්ත්‍රික්කයේ, ඌව පළාතේ බදුල්ල මොනරාගල, සබරගමුව කෑගල්ලේ සහ රත්නපුර දිස්ත්‍රික්ක සහ නුවරඑළියේ මෙතනින් බලාපොරොත්තු වෙනවා නාගරික ජනතාවගෙන් 23,600කට, ග්‍රාමීය ජනතාව 64,900ක සඳහාත්, විශේෂයෙන් වතුකරේ 15,800ක සංඛ්‍යාව මේ නිගෘහ වලට පිරිසිදු ආරක්ෂිත පානීය ජලය ලබා දෙන්න, ඒ වගේම තමයි සනීප ආරක්ෂක පහසුකම් වැඩි දියුණු කරන්නත්. ඉතින් ඒ වගේම සනීප ආරක්ෂාව පිළිබඳව දකුණු ආසියාතික කලාපීය කාර්යාල ස්ථාපිත වෙලා තියෙන්නේ ලංකාවේ අපේ අමාත්‍යාංශයේ යටතේ කියන එක අපි ඉතාමත්ම සන්තෝෂයෙන් මතක් කරනවා. ඒ නිසා අද විශාල කාර්යභාරයක් කරන අමාත්‍යාංශය අපිට නිවැරදි නායකත්වය ලබා දෙනවා. අපේ අමාත්‍ය ගරු රවුෆ් හකින් ඇමැතුමා බොහොම සහයෝගය, බොහොම උපදේශ මාර්ගෝපදේශන ලබා දෙමින් මේ අමාත්‍යාංශයේ වගකීවතු අමාත්‍යාංශය දිස්ත්‍රික්කයේ ග්‍රාමීය හැම ප්‍රදේශකම ජනතාවට ඒ අවශ්‍ය කරන සේවාවන් සපයන්න කටයුතු කරන එතුමාට අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා, අතිරේක ලේකම්වරු, ඒ වගේම ප්‍රජාජල දෙපාර්තමේන්තුවේ ඉන්න අධ්‍යක්ෂ ජනරාල්තුමා ඇතුළු සියලුම කාර්ය මණ්ඩලයේ ප්‍රජාමූල සංවිධාන වගේම ජල සම්පාදන සහ ජල ප්‍රවාහන මණ්ඩලයේ සභාපතිතුමා උපසභාපතිතුමා ක්‍රියාකාරී අධ්‍යක්ෂතුමා සාමාන්‍ය අධිකාරීතුමා නැතු සියලු දෙනාම ඉතාමත්ම වග කියන ඉතාමත්ම ජන ජීවිතේට කිට්ටු සේවාවක් කරන ඒ සියලුම දෙනාට මගේ ස්තුතිය පුද කරමින් ලබන අවුරුද්දෙත් අපේ තියෙන විශාල අභියෝග ජය ගන්න ඒව සැලසුම් කරන්න ක්‍රියාත්මක කරන්න ඕනට ශක්ති ධෛර්ය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමි මන්නිහඬ
ස්තුතියි